இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8073992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. உந்தன் ரத்தத்தால் என்னையும் மீட்டவரே, அன்பு முத்தத்தால் என்னையும் தொட்டவரே. கண்ணீர் பறந்தோடுதே என் கவலை களைந்தோடுதே, கண்ணீர் பறந்தோடுதே என் கவலை களைந்தோடுதே. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. எங்கெங்கு சென்றாலும் என்னோடு வருகிறீர், துன்பம் அணுகாமல் தூக்கி சுமக்கின்றீர். எங்கெங்கு சென்றாலும் என்னோடு வருகிறீர், துன்பம் அணுகாமல் தூக்கி சுமக்கின்றீர். துதிகிதம் பாடிடுவேன் நாமத்தை, துதித்து போற்றிடுவேன். துதிகிதம் பாடிடுவேன் நாமத்தை, துதித்து போற்றிடுவேன். உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. போகும் இடமெல்லாமும் நாமம் பாட, வாழும் நாள் எல்லாமும் பாதம் தேட. போகும் இடமெல்லாமும் நாமம் பாட, வாழும் நாள் எல்லாமும் பாதம் தேட. வாழ்நாள் போதாதையா எனக்கு, வாழ்வே நீதானையா. வாழ்நாள் போதாதையா எனக்கு, வாழ்வே நீதானையா. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. மாயை நாடாமல் மகிமையை தேடுவேன், மரண நாள் வரை சாட்சியாய் வாழுவேன். மாயை நாடாமல் மகிமையை தேடுவேன், மரண நாள் வரை சாட்சியாய் வாழுவேன். முத்தும் நீதானையா எனக்கு, சொத்தும் நீதானையா. என் முத்தும் நீதானையா எனக்கு, சொத்தும் நீதானையா. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. ரத்தத்தால் என்னையும் மீட்டவரே, அன்பின் முத்தத்தால் என்னையும் தொட்டவரே. கண்ணீர் பறந்தோடுதே என் கவலை.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இருதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக தந்த இந்த தருணத்துக்காக உம்மை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு பெண்கள். நான் பெண்களை குறித்து இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து வார்த்தைகளை பேசலாம் என்று நினைக்கிறேன். விமன். அநேக நேரங்களில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பெண்கள் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை அவர்கள் வைக்கிறார்கள். பெண்கள் இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா மாறுது. ஒரு குடும்பத்துல ஒரு தாய் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் அழிந்து போறத நம்மளால பார்க்க முடிகின்றது. எல்லா இடத்திலுமே ஒரு பெண் மிக மிக முக்கியமானவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயம் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படின்னா வேதாகமம் அவர்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குதா அப்படின்றத என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 2:23 வசனம். இந்த பூமியில தோன்றிய முதல் முதல் பெண் ஏவாள், அவர்களை குறித்துதான் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா இந்த வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இங்கே பார்க்கும் பொழுது ஆதாம் தான் ஏவாளுக்கு மனுஷி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு, ஏவாள்னு பேர் வைக்கிறாரு. அதாவது மனுஷன்லிருந்து உருவாக்கப்பட்டவள் ஏவாள் என்று வேதம் இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் மிக தெளிவாக இருவரையுமே ஒரே மாதிரியாக அவர் உருவாக்குகின்றார். உடல்ல ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இருவருமே அவருடைய கிருபையினாலும் இருவரையுமே ஆண்டவர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நாம் பார்க்கலாம் முதல் காரியம் பெண்களை குறித்து பார்க்கும் பொழுது, பெண்களை ஆண்டவர் அவருடைய சிருஷ்டிப்பிலை சிருஷ்டிக்கும் பொழுது அவர்களை எவ்வாறு சிருஷ்டித்தார் என்று பார்க்கும் பொழுது அவர்களையும் தேவ சாயலாக சிருஷ்டித்தார். சிருஷ்டிப்பிலே பெண்கள் என்றதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 1:26-27 வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். இங்க நம்ம பார்க்கிறப்ப ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கிறப்ப, ஆண்டவர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி யாரை சிருஷ்டிக்கலாம், மனுஷனை சிருஷ்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே தீர்மானம் செய்யக்கூடியதாக இங்கே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து 27 வசனம் வாசிக்கிறப்ப, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இங்கே சிருஷ்டிப்பிலே பெண் வரக்கூடியதை பார்க்கிறோம். பெண்ணும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவள் அப்படின்றத நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். அநேக நேரங்கள்ல ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் முதல்ல ஆதாமை தான் சிருஷ்டிச்சாரு, அதுக்கடுத்துதான் பெண்களை சிருஷ்டித்தார். அது உண்மையாக இருந்தாலும் ஆதாமை எப்படி தேவ சாயல சிருஷ்டித்தாரோ அதை போலவே தான் ஆண்டவர் பெண்களையும் தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆதாமுக்கு ஒரு தேவை தேவைப்பட்டது, ஒரு துணை தேவைப்பட்டது, ஏவாளை சிருஷ்டிக்கிறார். அதே போலவே ஏவாளுக்கு ஒரு துணை தேவைப்பட்டது, ஆதாமை ஆண்டவர் முன்பதாகவே சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இருவரும் ஒருவருக்கொருவர் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லக்கூடியது என்ன நம்ம பார்க்கிறோம். ஆதியாகவும் 2:7 நம்ம வாசிக்கிறப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கிறப்ப, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மா வானான். இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறப்ப ஆண்டவர் ஆதாமையும் இதே மாதிரிதான் சிருஷ்டிச்சாரு, ஏவாளையும் இதே மாதிரிதான் சிருஷ்டிச்சாரு. இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இருவருமே ஆண்டவர் மண்ணினாலதான் சிருஷ்டித்தாரு, இருவருக்கும் ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தை தான் கொடுத்தாரு. இந்த ரெண்டு காரியத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப எங்க வித்தியாசம் வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஆதாமுடைய விலா எலும்ப எடுத்து ஏவாளுடைய இதுல வைக்கிறார். அதாவது ஆதாமுக்கு ரெண்டு விலா எலும்பு இருக்குன்னு வச்சுக்காங்களேன், ஒரு விலா எலும்பை எடுத்து ஆண்டவர் ஏவாளுக்கு வைக்கிறார், அல்லது ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து ஆண்டவர் ஏவாளுக்கு வைக்கிறார். ஏன் ஆண்டவர் இதை வச்சார்னு சொல்லி பாக்குறப்ப, ஆண்டவர் என்னதான் மனுஷ சாயலாக இருவரையுமே தேவ சாயலாக சிருஷ்டித்தாலும் ஆதாம் ஈஸியா சொல்லிடுவாரு. என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, இவ ஏவாள் தானே, இவ வேற ஒரு பெண் தானே அப்படின்ட்டுருவாரு. அதே மாதிரி ஒருவேளை ஏவாள் கூட சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு, இது யாரு புதுசா இருக்குன்னு. ஆனா ஏவாளுடைய உடலில் ஆதாமுடைய எலும்பு இருக்குது, ஆதாம் கிட்ட இருந்து வந்த எலும்புனால ஏவாளும் இருக்கிறாங்க அப்படின்றது ரெண்டு பேருக்கும் தெரிய வந்ததுனால இருவருக்குள்ளும் நம்ம ஒன்றாகத்தான் இருக்கணும், ஆண்டவர் நம்மள ஒரே மாதிரி தான் சிருஷ்டித்திருக்கிறாரு அப்படின்ற எண்ணம் ரெண்டு பேருக்குமே வரும் அப்படின்றது என்ன பண்ணுன்னா நம்ம பார்க்கின்றோம். ஆதியாகமம் 2:21-22 வரைக்கும் நம்ம வாசிக்கிறப்ப இந்த கதைகள் சொல்லப்பட்டு இருக்கிறத பாக்குறோம். ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து அதை சதையினாலே அடைத்து ஆண்டவர் மனுஷியை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்படி ஆதாம் சிருஷ்டித்ததின் நிமித்தமாக மனுஷியாகிய ஏவாள் ஆதாமுக்கு ஒரு குழந்தையை ஈன்று எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ற நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய திட்டத்தை எப்பயுமே அதை சீர்குலைக்கும் அப்படின்னு தான் சாத்தான் நினைக்கிறான். ஆதியாகமம் 3:1 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இங்க பாக்குறப்ப ஸ்திரீ தனியாக இருக்கும் பொழுது அங்கே உரையாடல் நடக்கிறத நம்மளால இங்க பார்க்க முடிகின்றது. அப்ப ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால், ஏவாள் அங்கே பாவம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ற நம்ம பாக்குறோம். 6 வாசிக்கிறப்ப இந்த வேத வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இங்க பாக்குறப்ப ஒருவேளை ஏவாள் முதல்ல அந்த கனியை பறித்திருந்தாலும் இருவருமே அதை புசிக்கிறார்கள், இருவருமே அதை சாப்பிடுகிறார்கள், இருவருமே ஒன்றாக பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகையால் சிருஷ்டிப்பிலே ஆண்டவர் ஏவாளை தமது சாயலாக சிருஷ்டித்தார். ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளுக்கு வச்சு நீங்க ரெண்டு பேரும் சமம், ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஒரு காரியத்தை வைக்கிறார். ஆனால் அப்படி இருந்தும் இந்த உலகத்தில் பாவம் வந்தது அப்படின்றது என்ன பண்ணிட்டு நம்ம பார்க்கின்றோம். 2 காரியம், இப்படி சிருஷ்டிப்பில் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன, ஆண்டவர் எப்படி அந்த பெண்ணை விடுதலையாக்கினார் அல்லது அந்த பெண்ணை எப்படி ஆண்டவர் உயர்த்தினார் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். 3:15 நம்ம வாசிக்கிறப்ப அங்கே ஆண்டவர் சொல்கின்ற ஒரு வார்த்தை என்னன்னா, சாத்தா உன்னை வஞ்சித்து பாவம் செய்ய வச்சுட்டான், ஆனால் உன்னுடைய சந்ததியில மேசியா பிறப்பாரு, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பாரு, அவர் சாத்தானை மிதிப்பார், அதாவது இந்த பாவத்தை மேற்கொள்வார். பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஏவாள் கீழே விழுந்தாச்சு. நம்ம பாக்குறப்ப நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அதே கஷ்டம் இங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்ததை பாக்குறோம். ஆனாலும் ஏவாள் உடைய வாழ்க்கை கீழே விழுந்திருந்தாலும் ஆண்டவர் அங்க இருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார், அதாவது மேசியா பிறந்து இந்த உலகத்தை ஜெயிப்பார் என்ற ஒரு வாக்குத்தத்தை வைத்தது நிமித்தமாக இன்று நமக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் இருக்கிறத பார்க்கிறோம். 2 ஆண்டுடைய வார்த்தை குறித்து நம்ம வாசிக்கிறப்ப தேவனுடைய வார்த்தை பெண்களுடைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்றத என்ன பண்ணலான்னு சொன்னா நம்ம பார்க்கலாம். 1 Corinthians 11:3 நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு கணவன் எப்படி ஒரு குடும்பத்திற்கு தலைவனாக இருக்கிறான் என்று அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு குடும்பம்னு வர்றப்ப அந்த குடும்பத்திற்கு தலைவன் யார் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வரும் பொழுது இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீ புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜபம் பொண்ணுகிறதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவினப்படுத்துகிறான். இந்த வேத வசனத்தை நம்ம நன்கு வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும் வேதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் யார் தலையாமா, தன்னுடைய புருஷன், தன்னுடைய கணவன் தலை என்று வேதம் இங்கே சொல்லக்கூட்ட இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெண்ணை கொடுத்திருக்கிறார்ன்னு சொன்னா அந்த பெண்ணை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், அந்த பெண்ணுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும். ஏன்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இன்ன நான் தலைவனா வைக்கிறேன், உன்னை ஏன் தலைவனா வைக்கிறேன்னு சொன்னா அந்த பெண்ணை நீ நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், அந்த பெண்ணுடைய எல்லா தேவைகளையும் நீ சந்திக்க வேண்டும் என்பதற்காக உன்னை நான் தலைவனாக வைக்கிறேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். 8 புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவள் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள், புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடு கட்டி கொள்ள வேண்டும். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ அல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. இங்க பாக்குறப்ப கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாம புருஷன் இல்லை, புருஷன் இல்லாம ஸ்திரீ இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம். அப்ப ஆதியில பாவம் செய்த அந்த ஏவாளுடைய வாழ்க்கை அப்படியே மாறுது பாருங்களேன். ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஆதாமுக்காக ஆண்டவர் ஏவாளை சிருஷ்டிக்கிறார். ஆனால் ஏவாள் பாவம் செய்த பிறகும் ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, உன்னை எதுக்காக சிருஷ்டித்தனோ அதே காரியத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். உன்னுடைய கணவர் ஆதாம் உன்னை நல்லா பாத்துக்குவாரு, அவர் உன்னுடைய தலைவரா இருப்பாரு, பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஆண்மகன் தலைவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, பெண்கள் எல்லாம் தலைகளாக இருக்க கூடாதா, இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனால் நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இருவருடைய ஆலோசனை தேவை, இருவருடைய பரிந்துரையாடல் தேவை. ஆனாலும் ஒரு குடும்பத்தை லீட் பண்றதுக்கு நடத்துறதுக்கு கட்டாயமாய் ஒரு நபர் பொறுப்பு எடுத்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு பொறுப்பை கர்த்தர் ஆண்களுக்கு கொடுக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, அநேக நேரங்களில் அவர்கள் சில காரியங்களை தைரியமாக எடுப்பார்கள் என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் நாம் திட்டமிடும் பொழுது பெண்களுடைய ஆலோசனையும் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். எபேசியர் 5:22 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதே போலவே 23 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, புருஷர்களே கிறிஸ்து உங்களை நேசித்தது போல உங்கள் மனைவிகளை நேசியுங்கள் என்று அங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த இரண்டு வசனத்தையும் நம்ம வாசிக்கிறப்ப வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், பெண்கள் குடும்பத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அந்த பெண்கள் இன்னைக்கு அந்த குடும்பத்துல இல்லை அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் சீரழிந்து போய்விடும். ஒருவேளை அந்த குடும்பத்துல இருக்கிற பெண் கிறிஸ்துவை அறியவில்லை, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் யாருமே சரியாய் பார்த்துக்கவில்லை அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை அதிகரித்து அந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்குள்ளாக சென்று விடும் என்று பார்க்கிறோம். ஆகையால் நிஜமாகவே பெண்கள் மிக மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் என்று என்ன பண்றோம்னு சொன்னா நாம பார்க்கிறோம். மூன்றாவது, குணசாலியான ஸ்திரீயை குறித்து வேதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப நிச்சயமாகவே ஒரு குணசாலியான ஸ்திரீ மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 12:4 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு ஸ்திரீ தன்னுடைய புருஷனுக்கு அவள் மகிமையை கொண்டு வருகிறார், மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியவளாக இருக்கிறாள் என்று இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் ஒரு பெண்ணை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் நம்முடைய குடும்பத்துல இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் உயர்த்தப்படுகின்றது, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கின்றோம். அதே போல நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 11:16 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, குணசாலின ஸ்திரீ தன்னுடைய புருஷனுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அவனை மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்துகிறாள் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், மிக மிக முக்கியமான ஒரு வசனமாக இந்த வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நிஜமாகவே இதன்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 31:10 வசனத்தை நாம் வாசிக்கலாம். குணசாலின ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையை செய்கிறாள். ஆட்டு மயிரை சரணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். இங்கே பார்க்கும் பொழுது குணசாலியான ஸ்திரீயை குறித்து இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படின்னா குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறது மாத்திரம் கிடையாதுங்க, அந்த குடும்பத்துடைய எல்லா தேவைகளையும் அவள் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறாள். ஆம், இன்று ஆண்டவர் பெண்களுக்கென்று மிகப்பெரிய ஒரு பொறுப்பை குடும்பத்திலே வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்து பெண்களுக்கான ஊழியம் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 17:15 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை குறித்தும் சாராளை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாம் நாம் வேறொரு இடத்துக்கு போகலாம் என்று சொன்ன உடனே சாராளும் அதற்கு சம்மதித்தாள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். தேவனோடு வார்த்தையை ஆதாம் ஏவாள் நம்பினது போல, ஆபிரகாம் நம்பினது போல இங்கே நாம் பார்க்கும் பொழுது சாராளும் நம்பக்கூடியவளாக இருக்கிறாள் என்று பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெண்கள் நம்முடைய ஊழியத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பெண்கள் நம்மோடு கூட ஊழியத்தில இணையும் பொழுது அந்த ஊழியம் வல்லமையான ஊழியமாக மாறுகின்றது. அந்த ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எங்க குடும்பத்துல எப்ப பார்த்தாலே சண்டை தான், எங்க குடும்பத்துல எப்ப பார்த்தாலே பிரச்சனை தான், எங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற அந்த ஒரு கேள்விதான் அன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடியதை பாக்குறோம். ஆனால் ஆண்டவர் எதற்காக குடும்பத்தை கொடுத்தார், அந்த குடும்பத்தில் எதற்காக ஆண்டவர் பெண்ணை கொடுத்தார் என்பதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இன்று பெண்களால் அநேக காரியங்களை செய்யக்கூடிய வல்லமையை ஆண்டவர் பெண்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு அநேக பெண்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானே முடிஞ்சிருச்சா, என்னுடைய கல்யாண வாழ்க்கை இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லி கவலையில கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ எந்த இடத்துல விழுந்தாயோ அதே இடத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறாரு, அவர் உன்னை நடத்தக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு உறுதுணையாய் இருக்கக்கூடியதை நாம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் இன்று பெண்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பெண்களை ஊழியத்துக்காக எடுத்து பயன்படுத்துகிறார், பெண்களை குடும்பத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார், அவர்கள் குணசாலியான ஸ்திரீகளாக இருக்கிறார்கள். சிருஷ்டிப்பிலே ஆண்டவர் பெண்ணை எடுத்து பயன்படுத்தினதையும் நம்ம பார்க்கிறோம். ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையாக ஆண்டவர் ஏவாளை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகையால் இப்படிப்பட்ட பெண்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வேதம் சொல்கின்றது கிறிஸ்து நேசித்தது போல நாம் அவர்களை நேசிக்க வேண்டும், அன்பு காண்பிக்க வேண்டும். அவ்வாறு செய்யும்போது குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் நிலைத்து நிற்கும். தங்களை முடி ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக நேசித்திருக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பா, அவர்களோடு கூட கர்த்தர் நீர் இருந்து அவர்களை நடத்தும்படியே சொல்லிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாக என்னும் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsasc@sudadvenntist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.